الحمد لله وحده والصلاه والسلام على من لا نبي بعد اما بعد فقد قال الله تعالى في قرانه الكريم بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وايوب اذ نادى ربه اني مسني الضر فانت خير ارحم الراحمين صدق الله العظيم. புகழுக்கு சொந்தக்காரன், பரிபாலிப்பவன், போஷிப்பவன் ஏகன் அல்லாவை போற்றி புகழ்வது. மனிதன் நேரான சீரான பாதை அடைந்து இருளையும் வெற்றி பெற்று உயர்தரமான சுவனத்திலே குடியிருக்க வேண்டும், அல்லாவுடைய பொருத்தம் கிடைக்க வேண்டும் என்ற ஒரே நோக்குடன் தன்னுடைய காலங்கள், நேரங்கள், சந்தோஷங்கள் அனைத்தையும் மனிதனுடைய வெற்றிக்காக தியாகம் செய்து எனது உயிரிழமினி ஹசரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரின் தோழர்கள், குடும்பத்தினர்கள், இறுதி மூச்சு வரைக்கும் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தான வாழ்க்கையை பின்பற்றி நடக்கூடிய உண்மையான மூமினானவர்கள், முஸ்லிமானவர்கள் அனைவரின் பேரிலும் அல்லாஹ் ஸலாத்தும் ஸலாமும் சொல்வானாம். அல்லாஹ்வுடைய வீட்டில் எஹ்திகாஃபுடைய நியத்துடன் அமர்ந்திருக்கும் அன்பு நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு சம்பூர்ணமாக அடிபணிந்து எல்லா நிலைமைகளிலும் அவனை பயந்து தக்குவாவை கடைபிடித்து வாழுமாறு முதலில் எனக்கும் பிற உங்களுக்கும் அந்த தக்குவாவை கொண்டு வசியத் என்ற உபதேசம் செய்து கொள்கின்றேன். மனிதனுடைய அந்தஸ்தை உயர்த்துவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துனியாவை கொடுத்துத்தான் உயர்த்த வேண்டும் என்பது கிடையாது. ஆஹிராவை கொடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதனை உயர்த்துகிறான், அத்துடனே துனியாவையும் இணைக்கின்றான். அவனுடைய துனியாவும் ஆஹ்ராவுடைய நோக்கோடு செயல்படுகிறது என்றால் அதுதான் உயர்வு. அது அல்லாமல் எதுவெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில பிரகாசம் என்று கருதப்படுகின்றதோ அமையப்படுகின்றதோ இவைகள் எல்லாமே ஒரு சோதனையும் வேதனையும் கலந்திருக்கிறது. மூமின்களுக்கும் சோதனை வரும். அந்த சோதனையின் பொழுது எந்த முறையில் கையாளுகிறார்கள் என்பதென அல்லாஹ் உற்று நோக்குகிறார். மூமின் அல்லாதவர்கள், முனாஃபிக்கீன்கள், இவர்களுக்கு அல்லாஹ் வேதனையை தான் கொடுப்பான். அவர்கள் நினைப்பார்கள் இது சோதனை, எனக்கும் இதிலிருந்து ஒரு தீர்வு இருக்கும் என்று. ஒரு நாளும் முனாஃபிக்கு அது சோதனையாக அமைய மாட்டாது. காரணம், சோதனை மூமினுக்கு தான் வரும். அல்லாஹ் ஒவ்வொருவருடைய அந்தஸ்துக்கு ஏற்ப சோதிப்பான். ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்தஸ்துக்கு நிகராக இந்த வையகத்துல யாரும் வந்ததில்லை, வரவும் முடியாது. தில்கர் ருசுலு ஃபல்லல்லா பஅலஹும் அலா பஅல், ரசூல்மார்களை சிலரை தான் நாம் சிலர்களை அந்தஸ்தில் உயர்த்தி வைத்திருக்கின்றோம். அவர்கள் அனைவர்களும் உயர்ந்தவர்கள். ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹி பின்பற்றுவதன் மூலமாக அந்தஸ்து கிடைக்கும், உயர்ந்து கொண்டே செல்வோமே தவிர ஒரு நாளும் தோல்வி அடைய மாட்டோம். ஹஜரத் ரசூலுல்லாஹை பின்பற்றும் பொழுது சில சோதனைகள் வருவது சகஜம்தான். அதுல அவர் பொறுமையாக இருந்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவார் என்றால் அல்லாஹ் நீக்கி விடுவான். முழு உலக ஜனங்கள் சேர்ந்தாலும் பிறகு அவருக்கு எந்த தீங்கும் இழைக்க முடியாது. இந்த அக்கீதா, இந்த நம்பிக்கை என்னிடத்திலையும் உங்களிடத்திலையும் உறுதியாக இடம்பெறும் என்றால் எல்லா சந்தர்ப்பங்களிலும் நாடும் நீங்களும் அல்லாஹ்வை திருப்திப்படுத்தக்கூடியவர்களாக ஆகிடுவோம். இல்ல சில நேரங்களில் இந்த ரப்பு என்னுடன் இந்த முறையிலேயா நடந்து கொள்கின்றான் என்று அவனையே வம்புக்கு இழுக்கக்கூடியவர்களாக மாறிடுவோம். இது என்னோட அல்லாஹ் இரக்கமாக இருக்கின்றான், அதனால் சோதனையை தருகின்றான் என்று விளங்க மறுப்பதின் காரணமாக அல்லாஹ் பல நபிமார்களை உதாரணங்கள் கூறுகிறார். ஏன் அவர்களுடைய வாழ்க்கையை போன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் சில கட்டங்கள் ஏற்படலாம். இவரும் நல்லவர்களையே நாங்கள் இந்த முறையில நடத்தி இருக்கின்றோம் என்றால் நீங்கள் யார்? அந்த நல்லவர்கள் அந்த நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடன் எந்த முறையை கையாண்டார்கள் என்பதனை நீங்களும் கையாள வேண்டும் என்பதற்காக இவர்களுடைய சரித்திரங்களில் நாங்கள் புத்திசாலிகளுக்கு படிப்பினைகளை ஏற்படுத்தியிருக்கின்றோம் என்கிறதை அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடுகின்றார். இந்த நபி இப்படி வாழ்ந்தார், அவருக்கு இன்ன விதமான துன்பங்கள் துயரங்கள் வந்தன,
அந்த நேரத்தில் அவர் அல்லாஹ்வை அணுகிய முறை இதுதான். இதனால் அவருடைய தீங்கை நாம் நீக்கிவிட்டோம். ஹஜரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம், ஹஜரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம், ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இதெல்லாமே ஒவ்வொரு தலையங்கம். நான் மேற்கோள் காட்டுகின்றேன், என்னுடைய தலையங்கம் ஹஜரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம். கனிவான சகோதரர்களே, அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் குர்ஆனில் பொறுமைக்கு உதாரணம் கூறுவதற்கு எடுத்துக் கொண்டார். கியாமத்து நாளன்று கூட எல்லா நபிமார்களின் குணங்களும் உள்ளடக்கப்பட்ட ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பொறுமை கொடுக்கப்படுகிறது. இந்த துனியாவிலும் பிறந்த நேரத்திலேயே குரல் வளத்தை என்னுடைய நபிக்கு கொடுங்கள், என முஹம்மத் ஸல்லல்லாஹு அவர்களுக்கு கொடுங்கள். மலாய்க்கா அவர்களுக்கு அல்லாஹ் ஞாபகம் கொடுத்ததான், அவன் தான் கொடுப்பது, உலக ஜனங்களை அறிந்து கொள்ளுங்கள். என்ற நபியை அனைத்து நபிமார்களுடைய தன்மைகளை வைத்தும் நான் சிறப்பாற்றுகின்றேன். அய்யூப், அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பொறுமை கொடுங்கள். தானியால் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய முஹப்பத்தை கொடுங்கள். இப்படி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய வீரத்தை கொடுங்கள் என்று அல்லாஹ் அனைத்து நபிமார்களையும் எந்தெந்த குணங்களை நிகழ்ப்பாக உள்ளடக்கியிருக்கின்றனோ அதனை ஹஜரத் ரசூலுல்லாஹ்வுக்குள்ள வைத்தான். அதே பொறுமை சுவர்க்கத்துல அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பொறுமைக்கு இணைந்ததாக ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருக்கும் ஒவ்வொரு சுவனவாசிகளுடைய பொறுமையும் ஹஜரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பொறுமையாகத்தான் இருக்கும். ஹஜரத் ரசூலுல்லாஹ்வுடைய ஹுலுக் என்ற நற்குணத்தை அல்லாஹ் கொடுத்து விடுவான். சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா வெகுமதிகளை வைத்து இந்த கொஞ்சம் கால வாழ்க்கையில அவனுடைய துன்பங்கள் துயரங்கள் வரும் பொழுது இந்த நல்லடியார்களை முன்வைத்து நீங்கள் நடக்க வேண்டும் என்கிறதைத்தான் எங்களுக்கு அறிவித்து தருகின்றார். அந்த அறிவுல நானும் நீங்களும் எந்த அளவுக்கு விழிப்புணர்வு உள்ளவர்களாக இருக்கின்றோம். சிலர்களை நாம் அவர்களுடைய ஹைசியத் என்ற அந்தஸ்திற்கேற்ப சோதிப்போம். ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வந்த சோதனை கொஞ்சம் நஞ்சம் அல்ல. பல கட்டளைகளை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சோதித்தான். அவைகள் அனைத்துக்கும் அவர்கள் முழுமை கொடுத்தார்கள். அந்த சோதனையின் பொழுது தடைவடை இல்ல, தலனமுறை இல்ல, எல்லா கட்டங்களிலும் யாவா நீ என்னை சோதிப்பது உன்னிடத்தில் நெருக்கத்தை கொண்டு வந்து தருவதற்கென்றால், உன்னிடத்தில் அந்தஸ்தை உயர்த்துவதற்கென்றால் நான் எதையும் சகிக்க தயார் என்றிருந்தார்கள். மில்லத்து இப்ராஹிம் ஹனீஃபா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மார்க்கத்தில் தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அல்லாஹ் அனுப்பினார் என்றால் எந்த அளவுக்கு விருப்பமான நபியாக ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருக்க வேண்டும். சோதர சகோதரர்களே, நான் அவைகளையும் இங்கே சொல்ல வரல, திசை மாறி போகும் என்பதற்காக. என்றாலும் அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹலீலாக ஆக்கிக்கொண்ட விந்தை என்ன என்கிறதையும் நாங்கள் சிந்தனை செஞ்சு பார்த்தா, சோதனையின் பொழுது பொறுமை கொண்டு அவைகளில் வெற்றி காண்பதற்கு முனைந்ததனால் அல்லாஹ்வை வம்பிக்கவில்லை, புறமுதுகு காட்டி ஓடவில்லை. சிலர்கள் சொல்லுவார்கள், நபிசானே அவர் எப்படி புறமுதுகு காட்டி ஓட முடியும் என்று. நாங்கள் சொல்லுவோம், நீங்கள் மூமின்கள் தானே, அப்படி என்றால் புறமுதுகோடி காட்டி ஓடக்கூடாது, நீங்கள் ஒம்புத்தனம் செய்யக்கூடாது, நீங்கள் அகாமித்தனமான வார்த்தைகளை பேசக்கூடாது. அவர்கள் நபி என்றால் நீங்கள் முஃமின். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு அல்லாஹ் தூர்த்தினால கதைக்கிறார். நினைத்த மாத்திரத்தில் அல்லாஹ்வுடன் கதைக்கும் கலீமுல்லா ஒரு தடவை கேட்கின்றார்கள், யா அல்லாஹ், என்னை போல உன்னுடன் கதைக்கக்கூடியவர்கள் யாரும் உள்ளார்களா? என்னுடைய ஜோக்களை நீ கபூல் செய்வதை போல யாரையும் ஜோக்களை கபூல் செய்வாயா? நீ மூசா என்னுடன் கதைப்பதற்கு சில நிபந்தனைகள் இருக்கின்றது. என்றாலும் ஹஜரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களில் மூமினானவர்கள், அவர்கள் நிஜமும் என்னுடன் கதைப்பார்கள். நோம்புடைய காலத்தில் இந்த திரையும் இல்லாமல் அவர்கள் என்னுடன் கதைக்கிறார்கள். மூசா நீ 70,000 திரைகள் தப்பால் இருந்துதான் என்னுடன் கதைக்க முடியும். அந்த உண்மையான மூமிகளோடு நான் திரை இல்லாமல் கதைக்கின்றேன். அவர்கள் நோம்பு திறக்கக்கூடிய நேரத்தில் எதை கேட்கின்றார்களோ, ஈமான் இருக்கும் என்றால் நான் அவர்களுக்கு உடனே கபூல் செய்கின்றேன், உன்னை விட அந்தஸ்து பெற்றவர்கள், உன்னை விடவும் உயர்தரமான ஒரு நபியின் உம்மத்தினர்கள் என்று எங்களை குறிப்பிடுகின்றார் என்றால், இன்றைக்கு அந்த தன்மையை என்னிடத்திலே உங்களிடத்திலே காண முடியல. அந்த குரதி படிப்பு எங்களிடத்துல இருந்து மில்லிட முடியவில்லை. காரணம், நாங்கள் பூமிகள் இல்ல சகோதரர்கள். ஈமானுடைய அடையாளங்களும் ஈமானுடைய நிபந்தனைகளும் எங்களிடத்துல சீரான முறையில குடிபெறல. இதனால் வந்த தொல்லைகள் தான், இதனால் வந்த வேதனைகள் தான். மூமினாக இருக்கும் பொழுது சோதனை வருகிறதா? இப்பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்தஸ்து கேட்க சோதிப்பார். துனியாவில் உங்களுக்கு அந்தஸ்து கிடைத்திருக்கின்றதா? மக்கள் உங்களை வரவேற்கின்றார்களா? நண்பர்களுடைய தொடர்பு உருவாகின்றதா? சோதிப்போம். சில கட்டங்கள்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உணர்வுகளை சோதிப்பார். பலருக்கும் பல உணர்வுகள் இருக்கிறது. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உணர்வு 80 வயது. இன்னும் ஒரு ரிவாயத்துல 120 வயதுக்கு பின்னால கிடைத்த குழந்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். அன்பு பாசம் இணைந்து கொள்ளுது பிள்ளையுடன், தாய்க்கும் தந்தைக்கும். இந்த அளவுக்கு முன்னேறுகின்றீர்களா? பாசம் இந்த அளவுக்கு ஊடுருவி செல்கின்றதா? அறிஞர் பிள்ளைய மகனும் தயாராகாரு. ஏன்? நம்முடைய சோதனை மூமின்களாக இருந்தார்கள். அதனால தியாகம் செய்வது அவர்களுக்கு சிரமமாக இருக்கல்ல. அல்லா உணர்வுகள்ல சோதிக்கின்றான். இறுதியில ஆங்கி அல்லா நான் தயாராக இருக்கின்றேன் என்று பதில் கொடுத்த நேரம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதனை ஏற்க தயாரில்லை, பிள்ளையை பறிக்க தயாரில்லை. சகோதரர்களே, இதே மாதிரி எனக்கும் உங்களுக்கும் பல உணர்வுகள் இருக்குது. சிலருக்கு தன்னுடைய வீடு மாளிகையாக மிகிரும் பொழுதும் இன்னும் மாளிகைகளை உயர்த்த வேண்டும் என்ற உணர்வு. ஒரு வாகனம் இருக்கும் பொழுது இச்சை ஆசை தீரல்ல, இன்னும் சில வாகனங்களுடைய சொந்த காரணமாக மாற வேண்டும் என்ற உணர்வு. மனைவி இருக்கிறாள், அழகானவள் தான் என்றாலும் இன்னொருத்தியை சேர்த்துக் கொண்டாள் என்ற உணர்வு. அதற்கு வழி இல்லாவிட்டால் நான் அந்த ரகத்தில் உள்ளவரை ஜினாவின் மூலமாவது விபச்சாரத்தின் மூலமாவது அடைய வேண்டும் என்ற உணர்வு. இவைகள்லாம் சோதனையின் உணர்வுகள். நீ ரெண்டை வாங்கி லோன்ல மாட்டி உன்னுடைய வாழ்க்கையை நாசமாக்கிக் கொள்வாயா? இல்ல இது என் ரப்பு தடுத்திருக்கின்றான் என்று புத்திசாலித்தனமாக நடந்து கொண்டு அந்த சோதனையில இருந்து வெற்றி பெறுகிறாயா? உனக்கு அவளை பார்த்துக் கொண்டு விபச்சாரம் என்ன மேலிடுகின்றதா? அடைவதற்கு தருணமும் வந்துவிட்டதா? தயாராகியும் போய்விட்டாயா? இல்ல என்னுடைய அல்லாஹ் இதனை தடுத்திருக்கின்றார் என்று மனக்கு உள்ளத்துல உதயமாக்கின்றார். உடனே நீ திரும்ப விடுகின்றாய், சோதனையில் அது வெற்றி பெறுகின்றாய். இதனுடாத உனக்கு அல்லாஹ் நினையாத புறத்தில் பல ஜெயங்களை துவித்துக் கொண்டிருப்பான். இது ரப்புடைய புறத்திலிருந்து வந்தது என்பதனை கூட நீ உணராமல் அதனை அனுபவித்துக் கொண்டிருப்பாய். இந்த சோதனைகள்ல அல்லாஹ் உபமானம் காட்டான் குர்ஆன்ல. இன்னா வஜதுனாஹு சாபிரன், நாங்க ஒரு சாபிரை கண்டோம், பொறுமையாளியை கண்டோம். அவர் தான் மிகவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவையே நாடக்கூடிய அந்த ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம். சகோதரர்களே, அவர்களுக்கு செல்வம் வஸ்துக்கள் எதுலையுமே குறைபாடு இருக்கல. அல்லாஹ் ஒரு உலகத்தையும் அவர்களுக்கு கொடுத்திருந்தான். கண்ணு கட்டும் தூரம் மவாசி ஆடு மாடு ஒட்டகங்கள் அன்ஹாமுகள் மந்தைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்திருந்தான். எனக்கும் உங்களுக்கும் கண்ணு கட்டும் தூரம் மந்தைகள் இருக்கிறதா? இல்ல எனக்கும் உங்களுக்கும் ஒரு 4-5 ஒட்டகங்கள் இருக்கிறதா? இருந்தால் எங்களை போன்ற செல்வந்தர்கள் யாருமே கிடையாது. அந்த அளவுக்கு அல்லாஹ் கண்ணு கட்டும் தூரம் விசாலமான ஷாமுடைய பகுதியில ஹௌரா ஹவுரான் என்ற பிரதேசத்துல அவர்களுடைய மாபெரும் சொத்துக்கள் குவிந்து இருந்தது. அந்த பகுதியில தான் அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். ஹஜ்ரத் இப்ராஹிம் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அவர்களுடைய பரம்பரையில வந்தவர் தான் ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் மாளிகைகளை கொடுத்திருந்தார். குழந்தைகள் பல நூற்றுக்கணக்கான குழந்தைகள் அவர்களுக்கு இருந்தனர். பிள்ளைகள் தௌராத்தை படித்துக் கொண்டே இருப்பார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லோரையும் தீன்தாரியாக ஆக்கி வைத்தான். எதிலேயே குறைபாடு வைக்கவே இல்லை. அவர்கள் கொடுப்பார்கள் கொடுப்பார்கள், கொடுத்து முடிய முடியாது, இவ்வளவு பெரிய செல்வந்தராக இருந்தான். இந்த நேரம் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவருடன் பரிசீலனை செய்ய பார்க்கிறார். ஒரு கணமும் அல்லாஹ்வை மறக்க மாட்டார். ஷைத்தான் வந்தான், அல்லாஹ்விடத்தில் சபதம் செய்தவன் இல்லையா, நான் இவர்களை கியாமத்து நாள் வரைக்கும் வலிக்கெடுப்பேன், வலிக்கெடுப்பதற்கு நீ அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கின்றாய் என்று அல்லாஹ் சொன்னான். அந்த அடிப்படையில் எல்லா நபிமார்களிடத்திலேயும் வந்தான். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சோதிப்பதற்கு ஒரு விதத்தை கையாண்டார், யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்தை சோதிப்பதற்கு இன்னொரு விதத்தை கையாண்டார். ஒரு அரசன் சகோதரி மனைவியையும் அவனுடைய சகோதரையும் ஒன்று சேர்த்து திருமணம் முடிப்பதற்கு சொன்னார்கள். அதை அல்லாஹ் தடுத்திருக்கிறார். இறுதியில ஹஜரத் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். அந்த யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொலை செய்யப்பட்ட இடத்துல பல வருட காலங்களாக அந்த பூமியில ரத்தம் பொசும்பிக் கொண்டே இருக்கும் என்ற ஆதாரங்களும் எழுதப்பட்டு தான் இருக்கின்றது. ஹஜரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகள் மருமகள் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களோடு விபச்சாரம் செய்தார் என்ற ஒரு படுதூரை ஷைத்தான் பரப்பிவிட்டு அவர்களை ஒரு விதத்தில் சோதித்தார். மக்கள் எல்லோரும் இந்த ஈசாவை சுமந்து கொண்டு வருகின்றார். மரியம் தவறில் ஈடுபட்டிருக்கிறார். இதற்கு காரணம் இந்த ஜக்கரியா தான். அல்லாஹ் சொல்கிறான், பொறுப்பு கொடுப்பதற்கு மரியமை ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தவிர ஒரு நல்ல மனிதன் யாருமே இல்லை. ஜக்கரியா அவரை பொறுப்பெடுத்தார் என்று அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடுகிறார் என்றால் அது போன்ற சிறந்த மனிதன் யார் இருக்க முடியும்? அந்த மனிதனுக்கே படுதூறு சொல்றார். கடைசியில் இவர்கள் ஓடினார்கள். ஒரு மரம் தென்பட்டது. பின்னால் வருகின்றார்கள். மரமே இடம் சா, பகைவர்கள் துரத்தி வருகிறார்கள் என்று கேட்டார்கள். மரம் பிளந்தது. உள்ளே போட்டார். ஷைத்தான் அவருடைய ஆடையின் ஒரு பகுதியை இழுத்து முன்னால் வைத்து விட்டான். வந்தவர்கள் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை காணல. அந்த நேரம் ஒரு அழகான உருவத்தில், ஒரு வயோதிபனின் உருவத்தில் ஷைத்தான் வந்தான். இதோ இதற்குள்ள தான் இருக்கிறார். இந்த நேரம் வெட்டினார்கள் மரத்தை. வாள் வந்து அவருடைய உச்சியிலே படும் பொழுது அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள். அல்லாஹ் சோதிக்கின்றான், ஜக்கரியா நீ ஆரம்பத்தில் மரத்தில் உதவி கேட்டாய், மரம் உனக்கு உதவி தந்தது, அது சைத்தானியத்தின் ஒரு சூழ்ச்சி என்பதனை நீ மறந்துவிட்டாய். இப்பொழுது கடைசி நேரம் என்னிடத்துல உதவி கேட்கின்றாய். உன்னை நான் எந்த முறையில மௌத்தாக்குவேன்? உதவி கிடைக்கும், உனக்கு உயிர் வாழ முடியும் என்றாலும் உன்னுடைய நுபுவத்தை பறிப்பேன், அல்லது நீ இதே நிலைமையில் மரணிக்க வேண்டும். யாண்டா இந்த முறையில தான் என்னுடைய சோதனையா, இதே முறையில மரணிக்க தயாராகின்றேன், ஆனால் நான் நுபுவத்தை விட்டுக் கொடுக்க தயாரில்லை. ஆனா இன்றைக்கு நானும் நீங்களும் ஈமானை விட்டுக் கொடுக்க தயாராகிறேன், இந்த சோதனைய சுமக்க தயாரில்லை. நான் என் ரப்புடைய கட்டளைக்கு மாற்றம் செய்கிறேன், ஆனால் இந்த வட்டி வியாபாரத்தை விட தயாரில்லை. எனக்கு சந்தர்ப்பம் நேர்ந்திருக்குது, யாரும் பார்க்கிறார்கள், நங்கை என்னை அழைக்கிறாள், நான் என் ஈமானை கொடையுடைய வடிவத்தில் காற்றில் விட தயாராகிவிடுகின்றேன், ஆனால் இவளை விட தயாரில்லை. இதுதான் இன்றைக்கு எனக்கும் உங்களுக்கும் உள்ள சோதனை. இதே மாதிரி தெளிவான சகோதரர்களே, ஹஜரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சோதிக்கப்படுகின்றார்கள். ஷைத்தான் சொன்னான், இந்த அய்யூப நீ கண்காணித்துக் கொண்டிருக்கின்றாய், அவர் ஒரு கணமேனும் உனக்கு மாறு செய்தார் இல்ல, ஆனாலும் அவரை திசை திருப்பதற்கு நீ அவகாசம் எனக்கு தந்திருக்கிறாய், அந்த அனுமதி இப்பொழுது வேண்டும், அவரை நான் உன்னுடைய சிந்தனை விட்டும் கலக்குவேன். அல்லாஹ் சொன்னான், ஒரு நாள் கொடுக்க முடியாது, அவகாசம் கொடுக்கப்படுகிறாய், அவரை வழிகேட்டில் ஆக்குவதற்கு சந்தர்ப்பம் கொடுக்கப்படுகிறாய். அல்லாஹ் கூறியதன் பின்னால் சென்றான். அவர்களுடைய ஆடு மாடு ஒட்டகங்கள் மந்தைகள் மவாசிக்கள் மேயும் மிருகங்கள் அனைத்தையுமே வெள்ளத்துல மூழ்கடிஞ்சு அழிக்க செய்தார். அதற்கு அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய தியானத்தில் இருந்து கொண்டே இருக்கிறார்கள்.
சொல்லப்பட்டது. உன்னுடைய அனைத்தையும் அல்லாஹ் பறித்து விட்டார். இதுதான் தெளிவான சகோதரர்கள் நாரணியில் படிக்க வேண்டிய இடம். சொன்னார்கள், என் அல்லாஹ் எனக்கு தந்தான், அவன் பறித்து விட்டான், நான் அதனூடாக சலனம் அடைவதில்லை. பிறகு மாளிகைகள்ல நூற்றுக்கணக்கான குழந்தைகள், அழகான முத்து மாணிக்கங்கள் போன்றவர்கள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். தௌராத்தை கட்டிடத்தை இடித்து அவர்களை மரணிக்க செய்தான். ஷைத்தானுக்கு கொடுக்கப்பட்ட அவகாசம். இது அனைத்துமே இஸ்ராயலி ரிவாயத்தில் இல்லை. ஹஜரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய விடயத்தில் யூத ரிவாயத்துகளும் இருக்கிறது. ஆனா இது ஆதாரபூர்வமான ரிவாயத். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல குறிப்பிடுகின்றான், ஆயத்தில் இருந்து விளக்கம் எடுக்கப்பட்டிருக்கிறது, சில நூல்கள்ல இருந்து விளக்கம் எடுக்கப்பட்டு தான் கூறப்படுகிறது. சகோதரர்களே, ஹஜரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பிள்ளைகள் அனைவரும் கட்டிடம் இடிக்கப்பட்டு மௌத்தாக்கப்படுகின்றார்கள். இவரிடத்திலே வந்து சொன்ன நேரமும் ஒரு கணமேனும் அல்லாஹ்வுக்கு செலுத்தும் நன்றி அவருடைய சிந்தனையில இருந்தும் அவர்கள் திரும்பவே இல்லை. பிறகு அவர்களுக்கு அல்லாஹ் கண்ணுக்கட்டும் தூரம் விவசாய நிலங்களை கொடுத்திருந்தார். அவைகள் அனைத்தையும் தீக்கரையாக்கிவிட்டு நெருப்பில் பொசித்து விட்டு வந்து சொன்ன நேரத்திலும் ஹஜரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் கொஞ்சம் மேலும் அசையவில்லை. இறுதியில் ஷைத்தான் மேலாகிட்டான், போனான், ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா இடத்துல முறைப்பாடு செய்தான். யல்லா, நீ எனக்கு அய்யூபுடைய விஷயம், யா ரப், ரப் என்று தான் அவன் அழைப்பான். ரப் என்று அழைக்கும் பொழுது எல்லாம் அல்லாஹ் பதில் கொடுத்துடுவான். அதனால தான் இமாம் நவீ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், இந்த ரப் என்ற வார்த்தை தான் இஸ்முல் ஆலமாக இருக்கலாம். அதாவது ஒரு யூகம், அதனை வைத்து துவாசித்தால் ஒருவரே கபூல் ஆகிவிடும். ரப்யாக்கு இருந்து அவன் மக்களை வழிக்கு எடுக்கிறதுக்கு கேட்ட நேரம் அல்லாஹ்வை ரப் என்று தான் அழைத்தான். இதனால் அல்லாஹ் பதில் கொடுத்தான் என்ற விளக்கங்களும் கிதாபுலே எழுதுகின்றார்கள். எனவே அல்லாஹ் இடத்துல சொல்கிறான், யா ரப், நீ அய்யூபுடைய உடம்புல என்ன காட்டுவீங்க. இப்பொழுது சூனியக்காரனுடைய உருவத்தில் வந்தான் ஹஜரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம். அவர்களுக்கு முன்னால் நின்று மூக்கில் ஊதினான். அந்த சூனியம் அவருடைய முழு உடம்பும் பரவ ஆரம்பித்து விட்டது. என்றாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய அகல் என்ற புத்தியையும் அவருடைய கல்வையும் பாதுகாத்தான். அது தவிர அவர் கடுமையான நோய்க்கு உள்ளாக்கப்பட்டார். சில யூத ரிவாயத்துகள் இருக்குது, அவருடைய உடம்பெல்லாம் புழு வைத்து அந்த புழுக்கள் விழும் பொழுது அவர்கள் எடுத்து மீண்டும் உடம்பிலே போட்டுக் கொள்வார்கள். இந்த சோதனையில நான் சளைத்தவன் அல்ல, புழுக்களே என்னுடைய உடம்பை ருசியுங்கள் என்று சொல்லும் அளவுக்கு அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய உடம்பு புழு வைத்தது என்று சில ரிவாயத்துகள் இருக்கின்றது. ஆனா அது உண்மை இல்லை என்றாலும் அவர்கள் பயங்கரமான முறையில நோய்க்கு உள்ளாக்கப்பட்டது, அது உண்மைதான். அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், அந்த நோய் எந்த அளவுக்கு மக்களை நெருக்க செய்தது, சேர்ந்திருந்த அவர்களுடைய எத்தையோ மனைவிமார்கள். இந்த காலத்துல தானே நாலு மனைவி, ரசூலுல்லாஹ்வுக்கு 11 என்று லிமிட் ஆகப்பட்டது. ஆனால் அந்த காலத்தில் பல மனைவிமார்கள், நூற்றுக்கணக்கான மனைவிமார்கள், ஹஜரத் சுலைமான், ஹஜரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குழந்தைகள் ஏராளமாக இருந்தார்கள். இந்த மனைவிமார்கள் எல்லாமே பிரிந்து விட்டார்கள். ஹஜரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய குடும்பம் பிரிந்துட்டார்கள், சகோதரர்கள் பிரிந்து விட்டார்கள். ரெண்டே ரெண்டு சகோதரர்கள் இருந்து நின்று அவரை வந்து பார்த்து விட்டு தான் போவார்களே தவிர அவர்களால் ஒன்றுமே ஹிதுமத்துகள் செய்ய முடியல, பணிவிடைகள் செய்ய முடியல. ரஹ்மா மட்டும் சேர்ந்திருந்தாள். செல்வம் உள்ள பொழுது கஷ்டப்பட்டவள், இழக்கப்பட்ட நேரத்திலும் உங்களுடன் துணையாக இருக்க தயார் என்ற ஒரு ஈமான் அவளுக்குள்ள இருந்தது. மூமின்களெல்லாம் கைவிட்டதில்லை. அதற்கு ஒவ்வொரு பெண்ணுக்கும் நல்ல உதாரணம் இந்த ரஹ்மா. ஆனா இன்றைக்கு ரஹ்மா என்ற பெயர் தான் சுமந்திருக்கிறாள். வீட்டுக்கு சொன்ன சாமரத்தை கொண்டு போகலண்டா, அவர் ரஹ்மத்தை விட்டும் தூரமாகப்பட லாண்டாவாக சாப்பிடக்கூடியவளாக மாறிவிடக்கூடிய நிலைமைகளை நாங்க பார்க்கிறோம். அவள் கேட்ட சில விஷயங்களை கொண்டு போய் கொடுக்க முடியல, உன்னிடத்தில் எந்த நலவையும் காணல என்று கணவனுக்கு மாறு புரியக்கூடிய, கணவனை விட்டு வேறு திசையில திரும்பக்கூடிய மனைவிமார்களும் எங்களுக்கு மத்தியில இல்லாமல் இல்லை. அடுத்த வீட்டுக்காரன மேற்கோள் காட்டி உதாரணம் காட்டி தன்னுடைய கணவனை புண்படுத்தக்கூடிய மனைவிமார்களுடைய சரித்திரங்கள் நாளுக்கு நாள் கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். நம்மிடத்துல வந்து அங்கல் ஆய்ப்பார்கள்,
கவலைப்படுவார்கள், ஆவட சொல்லுங்க என்பார்கள். இதெல்லாம் சோதனை, பொறுமையாக இருங்க, அல்லாஹ்வை நாடுங்க. இதை தவிர ஆவட எதனைத்தான் சொல்ல முடியும்? இப்பொழுது எல்லா மனைமார்களும் இருந்து விட்டார்கள். குப்பை கூலத்துல கொண்டு போய் அதுல சையு வலை சலாத்து போட்டார். சருகனம் மாறி போய்விட்டது. காட்டு வழியில தணிக்கப்படுகின்றார். ரஹ்மா மட்டும் துணையோடு இருக்கிறாள். சாப்பிடுவதற்கு வழி கூட கிடையாது. இவ்வளவு பெரிய செல்வங்கர் சுனாமி வந்து இல்ல அல்லா அவர்கள் அதை விடும் பயங்கரமான சோதனைக்குள்ளார். தாங்க முடியல, சாப்பிட வழி இல்ல. ரஹ்மா கூலி வேலை செய்வாள். வீடு வீடாக போய் அவர்களுடைய பணிகளை செய்து ஏதோ சம்பாதித்துக் கொண்டு வருவாள். தன்னுடைய கணவனுக்கு கொடுப்பார், அவரு சாப்பிடுவார். நபி அவருடைய அந்த சாப்பாட்டு கையில எடுக்கும் பொழுது அந்த சாப்பாட்டின் விதம் விளங்கும். இது இந்த முறையில என்னிடத்துல வந்திருக்கின்றது. அது வந்த முறையை பார்த்தால் இவரை கஷ்டப்பட்டு தான் எடுத்துக்கொண்டு வருகின்றாள் என்றாலும் அதுல ஏதேனும் அல்லாஹ்வுக்கு விருப்பம் இல்லாதது கலத்தப்பட்டு இருக்குமா என்கிறதனை அவருடைய மதிக்கூர்மையான சத்தாரத் என்ற மதிக்கூர்ம நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அறிவார்கள் சில சந்தர்ப்பங்கள்ல சாப்பிடவும் மாட்டார்கள். ரஹ்மா கண்ணீர் வடித்த சந்தர்ப்பங்கள் ஏராளம். எந்த அருவெருப்பும் அவள் அடையல்ல. அவர்கள் உடல் மாறி போயிருக்கின்றார்கள். உடம்புல இருந்து வீச்சம் எடுக்கவும் ஆரம்பிக்கிறது என்ற அளவுக்கு எழுதுகின்றார்கள். என்றாலும் நபிமார்களுக்கு மக்கள் வெறுத்தோட கூடிய நோய்கள் வருவது கிடையாது என்பதுதான் எங்களுடைய கொள்கை, எங்களுடைய அகீதா. ஆனாலும் ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இவ்வாறு ஏற்பட்டது இந்த ஷைத்தானினுடைய பந்தயமும் அல்லாஹ்வுடைய சோதனையும். இந்த அடிப்படையில் ஹஜ்ரத் ரஹ்மா இணைந்து இருக்கிறார். ஒரு தடவை சில சாப்பாடுகளை சுமந்து கொண்டு வார நேரம் ஷைத்தான் வருகிறான். அழகிய வாலிபனுடைய உருவத்தில் ரஹ்மா நெருங்குவதற்கு கூட முடியாது. ஒரு மனிதனோட வாழ்க்கையை செழிக்குமா? உன்னை திருமணம் முடிக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கிறேன். இன்னொரு விவாதத்தில் வருது, அழகிய வாலிபன் அனைத்தும் பரிபூர்ணமா உள்ளவர், உன்னை திருமணம் முடிக்க விரும்பியிருக்கிறார், இந்நிடத்தில் இருக்கிறார். பதில் கொடுக்கல. பத்திரியான பெண் தலை சாத்தி கொண்டு வருகின்றார். கணவனத்தில் வந்து அமர்ந்ததும் கண்கள்ல கண்ணீர். அவர் உணர்கின்றார், சாப்பாடை சாப்பிடுகின்றார். ஆனாலும் ஷைத்தான் விட்டுவிடல. கணவனை மட்டுமல்ல மனைவியையும் குடும்பத்தோடு ஒழித்தெடுக்கும் சிந்தனை தான் அவனிடத்தில் இருந்தது. இந்த அளவுக்கு மோசம் போல ஒரு கணவனோடு ஒன்றிணைக்கிறார் என்றால் இந்த பெண்ணை விட்டுவிடக் கூடாது. தங்கிடம் கட்டினார். இன்னொரு சந்தர்ப்பம் வந்தான். சொன்னான் சூனியக்காரனுடைய வைத்தியனுடைய உருவத்தில் வைத்தியனுடைய உருவம், என்னிடத்துல ஒரு மாமிசம் இருக்குது, ஒரு பாடமும் இருக்குது. உன்னுடைய கணவன் குணமாக்க முடியாத நோயினால் சோதிக்கப்பட்டிருக்கின்றார். இந்த சாப்பாட்டை சாப்பிட்டு மாமிசத்தை அவர் சாப்பிட்டு பானத்தை குடித்தால் உடனே குணமாகிடுவார். ஆனந்தத்துடன் எடுத்துக்கொண்டு சென்றார். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்னால் வைத்தார். ஒரு வைத்தியரின் நிவாரணம் கொண்டு வந்திருக்கின்றேன், இதை குடிச்சு, இதை சாப்பிட்டு, இதை குடிங்க. கொண்டு வந்திருப்பது பண்டி மாம்சமும் மதுவும். பல ரிவாயத்துகள் இருக்கிறது சகோதரர்களே. அதுல ஒன்று இந்த சந்தர்ப்பத்துல தான் ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், ரஹ்மா அல்லாஹ் தடுத்ததை நீ சுமந்து கொண்டு வந்திருக்கிறார். அந்த பெண் பாவம், அவளுக்கு எதுவுமே தெரியாது. சொன்னார்கள், நான் குணமடைந்ததன் பின்னால் இந்த அருளாத்தை நீ எனக்கு முன்னால் சுமந்து கொண்டு வந்ததனால் 100 சாட்டைகளை அடிப்பேன், வல்லாஹி அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்தார்கள். சகோதரர்களே, இந்த அளவுக்கு சோதனைகள் ஏராளம். இன்னும் ஒரு சந்தர்ப்பம், உணவோட ரொம்ப கஷ்டப்பட்டு அவள் வந்து கொண்டிருக்கிறாள். ஆனால் அந்த உணவு கிடைத்தது போதல்ல. வீடு வீடு வழியா எனக்கு வேலை தருவீர்களா? நான் பணிபுரிகிறேன், என் கணவனுக்கு சாப்பாடு தருவீர்களா? ஷைத்தான் அந்த கிராமத்துல ஒரு செய்தியை பரப்பவிட்டான். ரஹ்மா அய்யூபுடைய மனைவி வருகிறாள், இவளுக்கு யாருமே வேலை கொடுக்க கூடாது. அவள் அலட்டி வேலை கேட்டாள். அவளுடைய கூந்தலை அறுத்து தந்தால் தான் வேலை தருவோம், உணவு தருவோம் என்று கூறிவிடுங்கள். சைத்தானுடைய ஆதிக்கமும் அவனுடைய முயற்சிகளும் ரொம்ப பலமானது சகோதரர்கள். அவன் எவ்வளவு பெரிய நல்ல மனிதனையும் வழிகேட்டு ஆக்கிடுவான். அவனுக்கு சின்ன விடயம் ஒரு கிராமத்தையே வழிகேட்டு ஆக்கிடுவான். இப்பொழுது எந்த வீட்டிலையும் அவளுக்கு வேலை கொடுக்க தயார் இல்லை. ஒரு பெண் சொல்கிறாள், நீ மறைத்திருக்கும் இந்த கூந்தல் ரொம்ப அழகானது என்று நாங்கள் கேள்விப்பட்டோம், அதனை அறுத்து தந்தால் தான் உணவு கிடைக்கும். இப்பொழுது என்ன செய்ய, நோயோடு இருக்கும் கணவன் இந்த அளவுக்கு கணவனுடைய பொறுமதி விளங்கியிருந்தார்கள். இன்பத்தின் பொழுது துன்பத்திலும் ஒன்றிணைய வேண்டுமே, இது தானே கணவன் மனைவி உடைய அன்பு இணைப்பு தொடர்பு. இந்த பந்தத்துக்கு தானே கபீ துணிக்காக சொன்னோம். அந்த அடிப்படையில சகோதரர்களே கூந்தலை அறுத்து கொடுக்கின்றார்கள். ஷைத்தான் பரப்பிவிட்டான். ரஹ்மா கணவனுடைய வயிற்று பசியை நீக்குவதற்கு விபச்சாரம் செய்தால் அதனுடைய தண்டனையாக கூந்தல் அறுக்கப்பட்டுவிட்டது. இப்பொழுது சாப்பாடுடன் போய் நிற்கிறார்கள், கலக்கிறார்கள் ஹிஜாபை, கூந்தலை காணும். ஏற்கனவே செய்தி பரவுகிறது சகோதரர்களே, ஒரு பெண்ணுக்கு அழகு கூந்தல் தான். அலைஹிஸ்ஸலாம் இந்த கட்டத்துல நீ இந்த கூந்தலை அறுத்ததுனால நான் உனக்கு 100 சாட்டை அதை அடிப்பேன் என்ற ரிவாயத்தும் வந்திருக்கிறது அருமை சகோதரர்களே. ஆனா இன்றைக்கு கணவன் எப்படி இருந்தாலும் மனைவி அவளுடைய விருப்பம் பிரகாரம் தான் நடக்க வேண்டும் என்பதற்கு இந்த சரித்திரங்கள் எங்களுக்கு ஆதாரமாக இருக்குது. இவன் ஒரு அழகற்றவன், இவன் ஒரு நோயாளி, என்னை போல ஒரு அழகி இவனோடு இணைந்திருப்பதா, என்னுடைய அழகு இவன் எப்படி காணப் போகின்றான், மற்றவர்கள் காணட்டுமே என்று கள்ள தொடர்பு கொள்ளக்கூடிய ஏராளமான மனைவிமார்களுக்கு ஒரு நல்ல உதாரணம் தான் இந்த ரஹ்மா. அந்த கஷ்டம் எந்த அளவுக்கு கனிவான சகோதரர்களே, அதில் தையூப் அலைஹி ஸலாம் அவர்களால ஈடு கொடுக்க முடியல, ஈடு கொடுக்க முடியல. அவர்கள் அவருடைய சிந்தனையிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். ஷைத்தான் அவனுடைய முயற்சிகள் அனைத்திலேயுமே தோல்வி அடைந்து கொண்டே போகின்றான். இறுதியில அந்த நோய் அவருடைய கல்வியை தாக்க ஆரம்பிக்கிறது, அவர்களுடைய நாவையும் தாக்க ஆரம்பிக்குது. இப்போ பொறுமையிலிருந்து அல்ல, எங்க ரப்ப துதிப்பாடும் நாவு எனக்கு இல்லாமல் போயிடுமே, அவரை சிந்திக்கும் கல்பு எனக்கு இல்லாமல் போயிடுமே என்ற பயத்தினத்தான் அல்லாவை அழைக்கின்றார். அல்லாஹ் குர்ஆன்ல குறிப்பிடுகின்றார், தன்னுடைய ரப்பை அன்னி மத்தனியல்லுர், எனக்கு மாபெரும் தீங்கு ஏற்பட்டிருக்கிறது, நோய் உண்டாயிருக்கின்றது, வாந்த கையுர் ராஹ்மீன், நீமோ இறக்கமுள்ளவங்க அல்லாஹ், என்னுடைய இந்த நாவ என்னுடைய கல்ப நீ பாதுகாத்திடு என்று துவா கேட்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், அவருடைய மின்னுள் அவருடைய அந்த தீங்கை அவருக்கு ஏற்பட்ட நோயை அவர்கள் இணைந்திருந்த அந்த பயங்கரமான தடுப்பை நாம் இல்லாமலாக்கினோம். வார்த்தை நாகும் அகுலகு அவருக்கு அவருடைய குடும்பத்தை திருப்பி கொடுத்தோம். அல்லாஹ் இழந்த பிள்ளைகளையும் உயிர்ப்பித்துக் கொடுத்தார். அல்லாஹ் சொத்து செல்வங்கள் அனைத்தையும் திருப்பி கொடுத்தார். வார்த்தை நாம் ஆகும் மீசாகும், மேலும் நாங்கள் அது போன்ற ரட்டிப்பானதையும் அவருக்கு கொடுத்தோம். ஏற்கனவே சோதனைக்கு முன்னால் எதுவெல்லாம் இருந்ததோ அவைகளை திருப்பி கொடுத்தோம், அதை விடவும் ரட்டிப்பாக்கியும் கொடுத்தோம். நிச்சயமாக நாங்கள் இறக்கமுள்ளவர்களாக இருக்கின்றோம். இது உண்மையான வணக்கசாலிகளுக்கு ஒரு நல்ல உபதேசம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான். இந்த உபதேசத்துல நாங்கள் நீங்களும் என்ன படிப்பினை பெற்றுகிறோம்? இந்த அளவுக்கு அல்லாஹ் திருப்பி கொடுத்தான். ஒரு நாள் ரஹ்மா வருகிறார். ஹஜ்ரத் அய்யூப் இருந்த இடத்துல காணும், அங்க ஒரு அழகான மனிதன் அமர்ந்திருக்கிறார். திரும்பி நின்று அந்த மனிதனோடு சந்தித்தார்கள். என்னுடைய கணவர் அல்லாஹ்வுடைய நபி, பலவீனமானவர், நோயில 18 வருடங்கள் பீடிக்கப்பட்டவர் இந்த இடத்துல இருந்தார், அய்யூப கண்டுகிறா? அவர் சொல்கிறார், நான் தான் ஐயோ, அல்லாஹ் என்னுடைய நோயை நீக்கினார், அல்லாஹ் நோயை
நீக்கிய முறையை குர்ஆன்ல குறிப்பிடுகின்றான். உங்களுடைய பாதத்தை அடிங்க பூமியில, அங்கிருந்து ஊற்று கண்கள் வெளியாகி வந்தது. ரெண்டு ஊற்று கண்கள், முதலாவது அடியின் மூலமாக ஒரு ஊற்று. அல்லாஹ் சொன்னான், ஹாதா முகுத்தசல், ஹாதா முகுத்தசலுன் பார்தின் வஷரா, குளிங்க இந்த தண்ணியாக, குளிச்சாங்க நீங்கும் பாதத்தை அடியுங்க. இன்னொரு ஊற்று கண்கள் கிளம்பி வந்தது. இது குடிக்கிறதுக்குண்டானது, இது குளிக்கிறதுக்குண்டானது. நபி இதனால குளிங்க, இதனுடான குடியுங்க. குளிச்சாங்க, குடிச்சாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அவருடைய நோய்களை குணப்படுத்தி அவர்களை ரொம்ப பொலிவுள்ள ஒரு அழகான மனிதனாக ஆக்கினார். இப்ப அந்த மனிதன் சொல்றார், நான் தான் ஐயோ ரஹ்மா ஏற்க தயார் இல்லை. அவர்கள் பத்திரிகையாளர் பேசினாரே, சில அடையாளங்களை சொல்கிறார். அந்த அடையாளங்களை அல்லாஹ் அவருடைய உடம்புல இருந்து வெளிப்படுத்தினார். ரஹ்மாவுக்கு அப்பொழுது தான் அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்றாலும் அவர் வாழ்க்கத்தில் உன்னை போலத்தான் இருந்தார்கள். அல்லாஹ் சேர்த்தான் மனைவிய, மனைவிக்கும் அல்லாஹ் வாழ்க்கத்தை கொடுத்தான், அழகை கொடுத்தான். இதெல்லாம் அல்லாஹுக்கு சின்ன விடயங்கள். அது மட்டுமின்றி என்றதுக்கு தஃப்ஸீர் எழுதுறாங்க. அந்த ரஹ்மாவின் கூடாக அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஆண் குழந்தைகள் 26 பேர்களை பிறக்க செய்தார். அவர்கள் அனைவரும் நல்லோர்களாக, சான்றோர்களாக, சாலிஹீன்களாக மாறினாங்க. இது பொறுமைக்கு கிடைக்கக்கூடிய கூலி. இந்த 18 வருட வாழ்க்கையில ஒரு தடவை ரொம்பவும் தலைத்து போன ரஹ்மா கேட்கிறார், எப்ப நாங்க இந்த சோதனையிலிருந்து மீறுவோம் கேட்கிறார். ரஹ்மா, நானும் நீயும் எத்தனை வருஷம் இன்பங்கள்ல, சந்தோஷங்கள்ல, ஆனந்தத்துல இருந்தோம் சொல்கிறார்கள். கிட்டத்தட்ட 40 வருடங்கள் இன்பத்துல இருந்து ஒரு 18 வருடம் சோதனையில ரப்பு சுப்ஹானஹு வதஆலா இடத்துல முறைப்பாடு செய்ய பார்க்கிறாயா? இது ஒரு மூமினுக்கு அழகல்ல என்ற படிப்பினையும் கொடுக்கின்றார்கள். எனவே சகோதரர்களே, ஆரம்பத்தில் சந்தோஷமாக வாழ்ந்திருப்போம். குடும்பம் எங்களிடத்துல பலன் வந்திருப்பார்கள், ஆலோசனை கேட்பதற்கு எங்களுடைய தயவை எதிர்பார்த்து நின்றிருப்பார்கள். ஆனால் இன்று இழந்திருக்கிறோம். எங்களை தட்டி பார்க்க கூட யாரும் இல்லை. சாப்பிட்டோமா, குடித்தோமா, கொஞ்சம் கேட்டு பார்ப்பதற்கும் ஒருவரும் இல்லை. இந்த சந்தர்ப்பத்துல அல்லாஹ் தந்த அந்த யுகத்தை மறக்காமல், அந்த காலத்தை மறக்காமல் நன்றி செலுத்தினால் அல்லாஹ் தருவான், ரட்டிப்பாக்குவான் என்கிறது தான் குர்ஆன் எடுக்கும் உங்களுக்கு படித்தது. நீ குர்ஆனை நம்புறதுக்கு நான் நீங்கள் தயார் இல்லையே. நம்பினாலும் கூட அதனுடைய உண்மையை அறிவதற்கு, அதன் போல செயல்படுவதற்கு தயார் இல்லையே. வெறுமனே வாயு மூடாக வார்த்தைகளை சொல்கிறோம், நடைமுறைகள் மூலமாக நான் ஒரு மூவி என்று காட்டிக்கொண்டிருக்கிறோம். என்னை உங்களையும் சரியான முறையில் அல்லாஹ் தீண்டினாள் அந்த நேரம் நான் யார், நீங்க யார் என்ற முகமூடி கரைந்துவிடும். சகோதரர்களே, அந்த நேரம் அறிந்து கொள்வோம் என்னுடைய ரப்புடையும் தொடர்பு எப்படி இருக்கிறது. ஒரு நாள் நோய் குறைவானதற்கு பின்னால் அதர் சயீப் அலைஹிஸ்ஸலாம் குளித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு ரிவாயத், இன்னொரு ரிவாயத், மனைவியோட முற்றத்தில் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள், கதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரம் தங்க வெட்டுக்கிளிகள் பொழியுது வானத்தில் இருந்து. உடனே சேர்த்தார்கள் தன்னுடைய ஆடையில, மனைவியும் சேர்க்க ஆரம்பிக்கிறார். அதில் கைமுறை சவாலும், இது உடனே உயர்த்தப்பட்டு விடுமோ என்ற ஒரு பயத்துல ஒரு மனிதன் சேர்ப்பதை போல அள்ளி அள்ளி போட்டுக் கொண்டார்கள். அதில் ஐயூப் அலி சலாத்திடத்துல அல்லாஹ் கேட்கிறான், என்ன ஐயோ, நான் உனக்கு எவ்வளவு தந்திருக்கிறேன், அம்மா சமயத்தையும் இவ்வளவு தந்து போன வயிறு நிரம்ப இல்லையா? யாரா, நீ ஒரு சோதனைக்கு பின்னால என்ன பொருந்தி கொண்டு தருகிறாய், என்ன பொருந்தி கொண்டு நீ வானம் முட்ட தந்தாலும் நான் எப்படி அதனை எடுக்காமல் இருக்க முடியும்? பொருந்தாத நிலைமையில எனக்கும் உங்களுக்கும் தருகின்றானா? இது சோதனைக்கு இல்ல, வேதனைக்கு. இது பிடிப்பதற்கு, இது ஈமான் இல்லாத நிலைமையில மௌத்தா போறதுக்கு என்கிறத நான் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. சுப தொழிய மசிதிக்கு வந்து நிறைவேற்ற முடியல, அந்த அளவுக்கு முதுகெலும்புல பலம் இல்லவனுக்கு மசிதியை நோக்கி பாதம் எடுத்து வைக்க முடியல. ஆனால் உன்னுடைய டீல் அது 100% சக்சஸ் ஆயிட்டது. உன்னுடைய கொடுக்கல் வாங்கல் அதுல உள்ளத்துல பூரிப்பு ஏற்பட்டது. இது அல்லாஹ் உன்னை வேதனைக்கு தருகிறார். குர்ஆனை திலாவத் செய்து பல நாட்கள் அல்லாஹ் என்றாலும் எனக்கும் பிள்ளைகளுக்கும் குடும்பத்துக்கும் தாராளமாக தந்து கொண்டிருக்கிறான். இது காபிருக்கு கொடுத்ததை போல தந்து கொண்டிருக்கிறான். உன்னை பிடிப்பான். ஐயூப் அலைஹிஸ் ஸலாத்துக்கு அல்லாஹ் கொடுத்தான். அடியார்களாக பிறந்தவர் என்று சொல்லும் அளவுக்கு பாருங்க, அல்லாஹ் அவருடைய புகழாரம் கூறப்பட்டவர். அவருக்கு அல்லாஹ் கொடுத்தும் அவரு எடுக்கிற விஷயத்துல தலைக்கல்ல எடுத்துக்கொண்டிருந்தான். வயிறு நிரம்ப இல்லையா, நீ எனக்கு தருகின்றாய், எப்படி நான் வயிறு நிரம்ப முடியும் என்ன பொருந்தி கொண்ட நிலைமையில தருகிறாய். சகோதரர்களே, அல்லாஹ் குற வைக்கல்ல. ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்துல ஒரு கூட்டம் வந்து கேட்கிறார்கள், என்ன அய்யூப், உனக்கு சோதனையின் காலம் ஞாபகம் இருக்குதா? சொன்னார்கள், சோதனையில இருந்த இன்பம் எனக்கு இல்ல. சோதனையிலும் இன்பம், அது யாரால் உணர முடியும்? உண்மையான பூமியால் தான் உணர முடியும். யாரால் இருக்கிறீங்களா சோதனையில இன்பம் கண்டவர்கள்? கொஞ்சம் தடுமல் வந்து சில சில வேதனைகள் வரும் பொழுது, கண்களால கண்ணீர் வரும் பொழுது, கொஞ்சம் தனியால் தலைவலி வரும் பொழுது, எத்தனை பேச சொல்லி தொலைக்கிறோம், எனக்கு தடுமல், எனக்கு தும்மல் போய்கொண்டே இருக்குது, எனக்கு வருத்தம். சகோதரர்களே, இந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்குரிய கூறுகிறோம், சோதனையில எங்களுடைய நிலை பாதித்துத்தான். இதனால் அந்த தலைவலியில கூட இன்பம் ஒன்று காண முடியல. ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்தினே போல சோதனை வந்தா இஸ்லாத்தையே விட்டு நாங்க பேசிடுவோம், சந்தேகம் இல்ல. ரசூலாவும் சொன்னார்கள், சிலரை அல்லா வறுமையில சோதிப்பான், அந்த வறுமை அவர்களை குஃப்ருல கொண்டு போய் சேர்த்துவிடும். காதல் பக்கரோ ஐயா கூட குஃப்ரா, அவர்கள் மாலையில காபிர் ஆயிடுவாங்க, மாலையில பூமியா இருந்து காலையில காபிர் ஆயிடுவாங்க. அப்படியா இந்த சோதனைகளை நாம் அவர்களுக்கு ஏற்படுத்துவோம். இப்ப ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்துல கேட்கப்பட்டது, சோதனையுடைய காலம் எப்படி இருந்தது? சோதனையில இருந்த இன்பம், இந்த அனைத்து செல்வங்கள்லையும் இந்த ஆரோக்கியத்திலையும் எனக்கு இல்ல. ஆச்சரியத்தோடு கேட்டாங்க, அந்த அளவுக்கு என்ன இன்பம்? அந்த நேரம் என் அல்லாஹ் அர்ஷில இருந்து என்னோட கதைப்பான், கேட்பானுக்கையூப் என்று என்னுடைய ரப் பரிவோடு என்னிடத்துல கேட்பான், ஐயோப் நீங்க எப்படி இருக்கிறீங்க? அந்த சுகம் விசாரித்தல் எனக்கு இப்பொழுது இல்லாம போய்கிட்டது. என்ற ரப்புடைய நேரான அந்த வார்த்தையுடைய இன்பத்தை நான் மறு எப்படி அடைவேன்? சகோதரர்கள், இதே மாதிரி எனக்கும் உங்களுக்கும் பல சோதனைகள் வரும். அல்லாஹ் எங்களுடைய அந்தஸ்தை வைத்து சோதிப்பான், பொருள்கள்ல சோதிப்பான், எங்களுடைய உணர்வுகள்ல சோதிப்பான், அமல்ல கூட சோதிப்பான். சிலர்கள் அமல் செய்து கொண்டிருப்பார்கள் கொஞ்ச நாளை, பிறகு அதை விட மோசமாக ஆகிடுவார்கள். சிலர்கள் அபரிமிதமாக அமல் செய்கின்றார்கள் என்றால் அதை விட ரெண்டு மடங்கு பாவம் செய்வார்கள். இதெல்லாம் சோதனைகள் இல்ல, இந்த ரெண்டு விதமான பாவம் என்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. நான் இப்ப கொஞ்சம் இந்த பார்வையை ஹராத்திற்கு தாழ்த்து கொண்டிருக்கிறேன். ஹராமான சினிமாவை நான் பார்க்கிறது கிடையாது, ஹராமான கீதங்கள் கேட்கிறது கிடையாது, அந்நிய பெண்களை பார்ப்பது கிடையாது, நிர்வாண காட்சிகளை நான் பார்க்க மாட்டேன் என்று பக்குவமாக இருக்கிறார். தொழிலுக்கு முதல் தப்புக்கு வருகிறார், தகஜிதுக்கு எழும்புகிறார், திக்ரில் ஈடுபடுகிறார், சில அவசியம் செய்கிறார். ஒரு நிலைமையில வரும் பொழுது அல்லாஹ் இப்ப இவனுக்கு சில ஹராமான உணர்வுகளை கொடுத்து சோதிக்கிறார். இந்த அமலுக்குள்ளேயும் சோதனை வரும். சில நேரம் அமல்ல ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுதும் சோதனை வரும். சிலர் நல்ல விடயங்களுக்காக என்று போனதுடனே அவருக்கு பெரிய ஒரு நோய் வந்துடும். நான் இதற்காக போனதால் தான் இது வந்தது என்று அவரு ஒரு குப்ரியத்தான வார்த்தையை உளறி தள்ளி இருந்த ஈமானிலாம் மௌத்தா போகக்கூடிய நிலைமை ஏற்படும். நான் இந்த நல்ல விஷயத்துக்கு வந்து எனக்கு சோதனையா? மினாவுல நாங்கள் இருக்கிறோம், ஒரு சகோதரர் என்னோட இருந்தாரு, ஹிஜ்மத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தாரு, மாமிசம் விற்றாரு, ஒட்டகம் மாமிசத்தை இழுத்து கொண்டு வாராரு, மாஷல்லா ஆக்கிறாரு, பங்கு வைக்கிறாரு, எல்லாம் செய்யறாரு. திடீரென்று அவர் பரவாய் தாய்த்தார், கட்டையை வர காரணம் அவரை தூக்கி கொண்டு தான் செல்லப்பட்டது. சகோதரர்களே, மினாவுல ஹஜ்ஜில் எனக்கு இந்த சோதனையா? சிலர்கள் அந்த சோதனை போது அல்லாஹ் வம்புக்கு இருக்கிறார்கள். இதே போல சகோதரர்களே, அமல்ல இருக்கும் பொழுது அல்லாஹ் சோதிக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கிபிலா மாபெரும் சோதனையாக அமைந்தது. மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வந்ததன் பின்னாலும் ரசூலுல்லாஹ் பைத்துல் முக்கத்திஸை நோக்கித்தான் 17 மாதங்கள் தொழுது கொண்டிருந்தார்கள். மிகவும் தன்னுடைய பார்வை வானத்தை நோக்கும். அல்லாஹ்வையும் குர்ஆன்ல சொல்றாங்க, கதிரா தகல்லுப வஜ்ஹுக ஃபிஸ் ஸமா ஃபலவல்லி அன்னக கிப்லத்தன் தவ்வாஹா. நபியே, சில சந்தர்ப்பங்கள்ல உங்களுடைய பார்வை வானத்தை நோக்குது, நீங்க விரும்பக்கூடிய கிப்லா பக்கம் நாம் உங்களை திருப்புவோம் என்று அல்லாஹ் உறுதிமொழி சொல்லியிருந்தான். சகோதரர், இந்த கிப்லா திருப்புறது ரசூலுல்லாஹ்வுக்கு சந்தோஷம் அளிக்கிறது இல்ல. உண்மையர்கள் யார், பொய்யர்கள் யார் என்று சோதிப்பதற்கு இப்பொழுது திடீரென்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபவல்லி வஜ்ஹக ஷத்ரல் மஸ்ஜிதுல் ஹராம், உங்களுடைய பார்வையையும் உங்களுடைய கிப்லாவையும் மஸ்ஜிதுல் ஹராமின் பக்கம், ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கிப்லாவின் பக்கம் திருப்புங்கள் என்று தொழுகையில தான் வருது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் அமல்ல ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் பொழுது கிப்லா திருப்பப்படுகிறார்கள். ரசூலுல்லாஹ் அப்பாறு கொடுக்கப்பட்டவர்கள், அல்லாஹ் அவர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றி விட்டான். பல நாட்கள் வெறுப்போட யூதர்களுடைய யூதிகளுடைய பைத்துல் முக்கத்திஸ் என்ற கிப்லாவை பின்பற்றி கொண்டிருந்தோம். இப்பொழுது அல்லாஹ் அதுல இருந்து எங்களுடைய உள்ளத்துக்கு விருப்பமானதனை பாரமாக தந்து விட்டான். இப்போ தொழுது கொண்டு இருந்தவர்கள் சோதிக்கப்பட்டார்கள். பலர்கள் முனாஃபிக்கீன்கள் இருந்தார்கள், இஸ்லாத்தை மறைத்து இஸ்லாத்தை வெளியாக்கிக் கொண்டு முனாஃபிக் தனத்தை மறைத்து வைத்துக் கொண்டிருந்தார்கள். இவர்கள் எல்லாம் அமல்ல வச்சு சோதிக்கப்பட்டார்கள். சொன்னார்கள், உள்ளத்தை கால் வளையினா, நாங்கள் வைக்கும் முகத்தை முன்னோக்குதானே சொல்லிக் கொண்டிருந்தோம், யார் என்ன விஷயம் இப்பொழுது எங்களுடைய அந்த கிபுளாய் விட்டும் வேறு திசையில திரும்பப்பட்டது. அல்லாஹ் அவர்களை சொல்கிறான், இவனுள் எல்லாம் பீமான் இல்லாத படையனுள் சேப்பூலு சுபஹா. அல்லாஹ் ஆரம்பிக்கிறார் ஆயத்தை, சுபஹாக்கள் மோடியினுள் சொல்கிறார்கள், மாவல்லாகும் அச்சிபுலத்தை உள்ளத்தை கால் வளைகிறா. அந்த கிப்லாவை பக்கம் இந்த முஸ்லிம்கள் எல்லாம் திரும்பிக் கொண்டிருந்தார்களே, நாங்கள் எல்லாம் திரும்பிக் கொண்டிருந்தோமே, அதனை விட்டும் திருப்பியது என்ன என்று ஆச்சரியத்தோடு கேட்கிறார்கள். சகோதரனை, அமலுக்குள்ளேயும் அல்லாஹ் சோதனைகளை கொண்டு வருவான். எனவே இந்த சோதனை என்கிறது ஒரு விசாலமான தடயங்கம் சகோதரர்களே. எத்தனையோ பருகிகள் இருக்குது அதனை சொல்லுவதற்கு, என்றாலும் நாம் சில விஜயங்களை வைத்து படிப்பினை பெற வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மாபெரும் சோதனையை கொடுத்திருந்தான். ஆனாலும் அதை விட பலத்த பெருத்த சோதனைகளை ஹஜ்ரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்திருக்கின்றான் என்று மார்க்கத்தை பற்றி சரியான விவரம் தெரியாதவர்கள் சதைக்கின்றார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் வறுமையில் இருந்தார்களே, அந்த நேரம் அவர்கள் இன்ன பிற சூராக்களை ஓதி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடத்துல வறுமையை நீக்கு என்று சொல்லி கேட்டார்களா? அவனுக்கு தெரியாது ரசூலுல்லாஹ் ஏற்கனவே கேட்டெடுத்தாங்க. இப்படி எல்லாம் மார்க்கத்தில் தவறான வியாக்கியானங்கள் சொல்லக்கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் ஏன் இல்ல ஏழ்மை கேட்டெடுத்தார்கள், ஏன் நான் அதுக்குள்ள இருந்த ரப்ப திருப்தி படுத்தவனும் ஏழைகள் எல்லாம் வாழவனும் அவர்களுக்கு ஒரு உதாரணம் அமையணும். சொன்னார்கள், அஷத்து பலா அன் அல் அன்பியா, சோதனையில ஆகும் உயர்கட்ட சோதனை நபிமார்களுக்கு. சும்மல் அம்சல் பல் அம்சல், பிறகு அதனுடைய அந்தஸ்தில அந்தஸ்தில குறைந்தவர் குறைந்தவர்கள் என்று அப்படியே மூமின்களை வந்து அடையும். நபிமார்களுக்கு பின்னால் உலமாக்கள், அதன் பின்னால் அவுளியாக்கள், அதன் பின்னால் மூமின்கள், நபிமார்களுடைய வாரிசுகள் உலமாக்கள், அவர்களுக்கு பல ரீதியான சோதனைகள் வரும். அந்த நேரமும் அது நபிக்கு கொடுக்கப்பட்ட சோதனை. அந்த இல்மை சுமந்ததுனால, அந்த வராசத்தை சுமந்ததுனால தான் நமக்கும் வருகின்றது என்று அவர்களும் புத்திசாலித்தனமாக நடந்து கொள்வார்கள் என்றால், நாளை மறுமையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு கொடுக்கும் அந்தஸ்து அவர்கள் நபிமார்களை போல சிபாரசு செய்வார்கள். அல்லாஹ் அனுமதி கொடுப்பான் அவர்களுக்கு, நபிமார்களை போல சிபாரசு செய்வார்கள். எனவே அவர்களை பார்த்து இழிவான கண்களை கொண்டு இடை போட்டு விடாதீர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் இந்த உலகத்தில் அலைந்து திரிய செய்கிறான். இதில் பாவியும் அலைந்து திரிகிறார், நல்லவரும் அலைந்து திரிகிறார். சில நேரம் பாவி நல்லவன் என்று கருதப்படுகிறான், நல்லவன் குற்றம் செய்தவனாக கருதப்படுகின்றான். பாவி அவன் உயர் அங்கத்தில் இருக்கிறான், நல்லவன் சிறைவாசம் செய்கின்றான். உடம்பு கிங்களுக்கும் அலைந்து திரிகின்றார்கள், சகோதரன் தானியும் அலைந்து திரிகின்றான், பஞ்சமா பாதகங்கள் செய்தவர்களும் அலைந்து திரிகின்றார்கள். அல்லாஹ் நான் மறுமையில என்று ஒரு சட்டம் பாவிகளே நல்லவர்களை விட்டும் பிரிந்து விடுங்க, அதுதான் ஒரு மாபெரும் பயங்கரமான சோதனை. அந்த நேரம் யாரு பொறுமைசாலிகள், யாரு நல்லவர்கள், யாரு கெட்டவர்கள், யாரு பாவிகள் என்பதனை அல்லாஹ் பிரித்து காட்டும் நேரத்துல நாங்கள் நீங்கள் வெற்றி பெற வேண்டும். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்களுடைய குர்ஆனில் கூறப்பட்ட சரித்திரம், ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய செல்வம் அழிக்கப்பட்டு அவர்கள் நோயின் பேர்ல சாட்டப்பட்ட இந்த அனைத்து விடயங்கள், அவருடைய மனைவி அவர்களுடன் இணைந்து கஷ்டப்பட்ட சரித்திரங்களை அனைத்தும் நாம் படிப்பினையாக எடுத்து வாழ்வதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்து அருள்புரிவானாக. எந்த கட்டத்தில் இருக்கிறோமோ அந்த கட்டத்திலிருந்து அவனை திருப்திப்படுத்தும் நல்லடியார்களாக எங்களை ஆக்கிடுவாயாக. அந்த விடயத்தில் அறிவுபூர்வமாக செயல்படக்கூடிய நல்லடியார்களின் கூட்டத்தில் எங்களை சேர்த்து அருள்புரிவாயாக. இமான் ஆமால் சாலிஹாத்துகளின் மீது உறுதியானது நம்பிக்கையை ஏற்படுத்துவாயாக. அவைகளின் ஊடான நீ எதனை எங்களுக்கு தருவதாக வாக்குறுதி அளித்திருக்கின்றாயோ அதன் பேரில் நம்பிக்கை வைத்து செயல்படக்கூடிய ஈமானை தந்தர்கள் புரிவாயாக. யாவ்லா நம் அனைவரையும் நீ நேரான சீரான பாதையில நடத்துவாயாக. கடுமையான நோயை கொண்டு சோதித்தாலே நபிமார்கள் சுமந்தது சகித்ததை போல நம்மால் சகிக்க முடியல. எங்களை தொந்தரவுக்குள்ள ஆளாக்கி விடாதே, எங்களுடைய இதையும் பறித்து விடாதே. சகாபாக்கள் ஈடு கொடுப்பதை போல எங்களால் தாங்கி பிடிக்க முடியாது. நாங்கள் விலையினமானவர்கள். நபிமார்கள் இல்லாத நேர்வழிகள் காட்டப்படாத காலகட்டத்தில் உன்னுடைய குர்ஆனையும் உன்னுடைய ரசூலின் ஹதீஸையும் வைத்து நடந்து கொண்டிருக்கிறோம். அங்காங்கே சைத்தான்கள் உளறி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய வழிகேடுகளுக்கு ஆளாகாமல் எங்களுடைய ஆண்கள் பெண்கள் சிறுவர்கள் யுவதிகள் அனைவரையும் பாதுகாத்தார்கள். யாரா எங்களுடைய இறுதி முடிவை மங்களமாக ஆக்கி எங்களுடைய கபர் அறைகளை பிரகாசமாக்குவாயாக. எங்களிலிருந்து பிரிந்தவர்களையும் நீ பொருந்திக் கொள்வாயாக. நான் மறுமையில கபர்களிலிருந்து எலும்பும் பொருந்து தண்ணீரோட எலும்புவதற்கு தௌஃபீக் செய்வாயாக. நல்லோர்களை நான் மறுமையில குடும்பத்துடன் ஒன்று சேர்த்தாய். குடும்பத்துடன் சூழத்திலே வீட்டிற்கும் பாக்கியத்தை தந்தவர்கள் புரிவாயாக. எங்களுடைய துவாக்களை கபூல் செய்வாயாக. இறுதி முடிவை சிறந்தாக அமல் புரிவாயாக. வாசில் தவானா அனில் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில்
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். வஸ்ஸலாம்.